திருச்சிக்கந்தனம்
நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற முறையில் திருவாசகத்தில் 35வது பகுதி அச்சப்பத்து என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மாணிக்கவாசக சுவாமிகள் எதற்குமே அஞ்சாதவர்கள். அப்படி அஞ்சாதவர்கள் இங்கே என்ன சொல்லுகிறார்? இன்னவற்றுக்கு இன்னவற்றுக்கு நான் அஞ்சுவதில்லை, ஆனால் இந்த ஒன்றுக்கு மட்டும் நான் அஞ்சுகிறேன் என்பதாக ஒரு 10 செய்யுளை செய்து தந்திருக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் அஞ்சுவதாக கூறியது எதன் பொருட்டு என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமானால், நம்மை போன்றவர்கள் எல்லாம் அவர் குறிப்பிடுகின்ற அச்சத்துக்குத்தான் நாமும் அஞ்ச வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் அஞ்சக்கூடாது என்பதுதான் இந்த பரிபோர்ந்த கருத்தாக நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். உற்றில் வாழ் அறவும் அஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன், கற்றைவார் சடையம் கண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம் பெருமார்க்கு அக்கிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே. இந்த செய்யுளில் அவர் ரெண்டு பொருளுக்கு தான் அஞ்சுவதில்லை என்று முதல் வரியிலே சொல்லுகிறார். புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன். புற்றிலே வாழக்கூடியதான கொடுமையுடைய பாம்பை கண்டு கூட நான் அஞ்ச மாட்டேன் என்கிறார். புற்றில் வாழ், வாழ் என்பது கொடுமை. புற்றில் வாழ் அறவும், புற்றிலே வாழத்தக்கதான கொடுமை வாய்ந்த பாம்புக்கும் நான் அஞ்ச மாட்டேன். பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன். பொய் பேசுகின்றவர்கள் உண்மைவான ஒன்றை சொன்னால் கூட அதற்கும் நான் அஞ்சுவதில்லை என்று சொல்கிறேன். பொதுவா பாம்பை கண்டால் எல்லாரும் அஞ்சுவார்கள், உலகத்தினுடைய ஒரு நியதி. ஆனால் அஞ்சா நெஞ்சம் படுத்தவர்கள் பாம்புக்கு கூட அஞ்சுவதில்லை, அதை எதிர்த்து நிற்கின்ற ஆற்றல் உடையவராக இருப்பார்கள். அதனால் மாணிக்கவாசகர் சொல்றார், கொடுமையுடைய பாம்பை கண்டு கூட நான் அஞ்சுவதில்லை. அந்த பாம்பு கூட நாம் அதற்கு இடையூறு செய்தால்தான் நம்மை அது கடிக்கும், அல்லது நாம் அது வருகின்ற இடத்தில் இருந்து நாம் வேறு பக்கம் போய்விட்டோமானால் அது நம்மை கடிக்காது, அதனால் நாம் அதற்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கூட இல்லை என்று அதை முதல் வரியிலே தெரிவிக்கிறார். பொய்யர்தம் இது இரண்டாவது அஞ்சாவையை சொல்கிறார். பொய் பேசிக்கொண்டே இருக்கிறவன் ஒரு நாள் அவன் வாழ்க்கையை உண்மை சொல்லிவிட்டான் என்றால் அது கூட ஏதோ நம்மை ஏமாற்றுவதற்காக சொன்ன உண்மையாக இருக்கலாம். அதனால் ஒரு பொய்யன் வாயிலே மெய் வருமானால் அதைக் கண்டு எல்லாருமே அஞ்சுவார்கள். ஆனால் அப்படி அவன் நமக்கு உண்மை சொல்லி ஏமாற்றுவதாக இருந்தால் கூட அதை முன்கூட்டியே நாம் தவிர்த்து விட முடியும். அதனால் அந்த பொய் பேசுகின்றவன் சொல்கின்ற மெய்யிக்கும் உண்மைக்கும் கூட நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்கிறேன். பொய்யர் என்று சொல்வது சாதாரண பொய் பேசுகிறவர்களை வைத்து நான் இப்ப உரை சொன்னேன். இனி நூலுக்கு உரை எழுதுகின்ற பெரியவர்கள் இந்த இடத்திலே பொய்யர் என்று சொல்வது நம்முடைய சைவ சமயம் அல்லாத மற்ற சமயத்தாரை அவர்கள் குறிக்கிறார்கள். மாணிக்கவாசகர் அதை குறிக்கிறதாக கருதுகிறார்கள். பொய்யர் என்பது உண்மை அல்லாத கடவுளை உண்மை கடவுளாக எண்ணிக்கொண்டிருக்கிற புறச்சமயத்தான் பொய்யர். சிவம் ஒன்றே தெய்வம் என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய முடிந்த நிலை. ஆனால் சிவத்தை தவிர வேறு தெய்வங்களை உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள், அவர்கள் பொய்யை மெய்யாக நினைக்கிறவர்கள். அதனால் புறச்சமயத்தார் எல்லாருமே பொய்யர்கள். அந்த பொய்யர்களுடைய வாயிலிருந்து கூட சில சந்தர்ப்பத்தில் உண்மை வருவது நல்ல உண்மை போன்ற சிலவை பேசுவார்கள். அந்த பொய்யர்கள் தங்கள் மதத்தை உலகத்திலே பரப்புவதற்காக அவர்கள் பேசுகின்ற பேச்சு உண்மை போல இருக்கான உண்மை அல்ல. ஞானசம்பந்தர் சொல்லுவார், சமணர்களும் பௌத்தர்களும் சொல்லுவது உண்மை அல்ல, அதை பதிகத்திலும் அவர்களை பற்றி பத்தாவது பாட்டியில் சொல்லிக்கொண்டே போறார். அந்த பத்தாவது அமணர் பாட்டினே ஒரு பெயர். அப்படி அவர்கள் சொல்லுவது அத்தனையும் பொய் என்பதனாலே அவர்கள் சொல்லுகிற பொய்யை பிறர் நம்ப வைப்பதற்காக உண்மை போல் பேசினாலும் கூட அதற்காகவும் நான் அவர்களைக் கண்டு அஞ்ச மாட்டேன் என்று அஞ்சாமையை பற்றி இரண்டு வரிகளிலே நமக்கு விளக்கினார். இனி அடுத்தாற் போல அவர் அஞ்ச போகிறது எதற்கு என்று கேட்டால் கடைசி வரியிலே சொல்ற எம் பெருமாற்கு அகிலாக அவரை கண்டால் எம்பெருமானுக்கு எம்முடைய பெருமானாகிய சிவனுக்கு அற்று அன்பு இல்லாதவரை கண்டால் அம்மனாரே அவர்களை மட்டும்தான் நான் அஞ்சுகிறேன். சிவனிடத்திலே அன்பில்லாதவரை நான் காண்கிற போது அஞ்சுகிறேன் என்றவர் சொல்ற. சிவனிடத்திலே அன்பில்லாதவர்கள கூட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இங்கே பேசப்படாது. அதாவது இவர்களும் சைவர்கள் தான், சிவனிடத்திலே அன்பில்லையா? சிவனை சென்று வணங்குகிறார்கள், சிவனை வழிபடுகிறார்கள். கொஞ்ச நேரம் கழித்து சிவனை விட்டுட்டு வேற வேற கோயிலுக்கெல்லாம் போய் மற்ற தெய்வத்தையும் வழிபடுகிறார்கள். அவர்கள் சிவனே பரம்பொருள் என்ற கொள்கையை உறுதியாக கடைபிடிக்கவில்லை. சிவனே தெய்வம் என்று உறுதியாக கடைபிடித்திருந்தால் சிவனை மட்டும் வழிபடுவார்கள், வேறு தெய்வத்தை வழிபட மாட்டார்கள். அதை விவரமாக சொல்லுகிறார். இரண்டாவது ஆரம்பிச்சு கற்றைவார் சடையம் அண்ணல் கற்றை வார் சடை கற்றையின தொகுதி பொருள் மொத்தமாக சேர்ந்திருக்கிற ஒரே பொருள் ஒரு தொகுதி அடைத்து விட்டால் அதுக்கு கற்றை என்று சொல்லுவது. இந்த சவுக்க மிளாரெல்லாம் விற்கிறவன் இந்த சவுக்க மிளாரை உடைச்சு கட்டிப்பான், அது பெயர் அவன் கத்தேமான். அந்த கத்தை என்று உலகியல் வாடிக்கு வழக்கு செய்யுள்ள வரும்போது கற்றை என்பதாக வரும் தொகுதி. ஒரே மரத்தினுடைய ஒரு கிளையை சேர்த்த ஒரு தொகுதி. சிவபெருமானுடைய சடை அந்த தலைமையில் உருண்டு 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 ஒவ்வொரு ஜடையா பல ஜடைகள் தொகுதியா இருக்கும். அந்த தொகுதியா இருக்கிறதுனால அந்த தொகுதிக்கு கற்றை என்று சொல்ற. அது நீளமா தொங்குது, அதனால வார் என்று சொல்ற. வார் சடை கற்றைவார் சடையம் அண்ணல் தொகுதியான நீண்டு தொங்குகின்ற சடையை உடையவராகிய எம்முடைய சிவபெருமான். இது சிவனுக்கு சரியான அடையாளம். வேற எந்த தெய்வத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு தொகுதியான நீண்ட சடை இருப்பதில்லை. அதனால இந்த சடையை உடைய எமது தலைவன் கண்ணுதல். அப்புறம் இன்னொரு அடையாளம் சொல்ற, அந்த சிவபெருமானுடைய நெற்றியிலே ஒரு கண்ணு இருக்கும், கண் முதல் கண்ணை உடைய நெற்றி. மற்ற எந்த தெய்வத்திற்கும் நெற்றியிலே கண் கிடையாது. ஆனால் சிவன் ஒருவனுக்குத்தான் நெற்றியிலே கண் வைத்து வழிபடுகின்ற முறை நாம் வைத்திருக்கிறோம். அந்த நெற்றியிலே கண் இருக்கிறது என்பதனுடைய தாத்பரியம் என்ன என்று சொன்னால், சிவனுடைய மூன்று கண்ணையும் பற்றி சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன என்று பார்த்தால், வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றியில இருக்கிற கண் அக்னி என்று சொல்லுவார்கள். சூரிய சந்திர அக்னி மூன்று சுடர்களாக மூன்று கண்களை சிவன் பெற்றிருக்கிறான் என்று சொல்லுவது வழக்கம். இந்த மூன்றுமே என்ன செய்கின்றன என்று பார்த்தால், வெளிச்சத்தை கொடுத்து இருட்டை நீக்குகின்றன. இந்த மூன்றும் வெளிச்சத்தை கொடுக்கின்றன, இருட்டை நீக்குகின்றன. சிவபெருமானுடைய இந்த மூன்று கண்களும் இந்த மூன்று பொருள்களுக்கு வேண்டிய வெளிச்சத்தை அவன் கொடுக்கிறான். அந்த சிவனுடைய வலது கண்ணில் இருந்து பெறுகிற வெளிச்சத்தை தான் சூரியன் வாங்கி நமக்கு தருகிறான். சூரியனுடைய சிவனுடைய இடது கண்ணில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை வாங்கி சந்திரன் நமக்கு நிலவாக தருகிறான். சிவனுடைய நெற்றிக் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை வாங்கித்தான் நெருப்பு நமக்கு ஒளியை தருகிறது. அதனால இந்த உலகில் இருக்கிற மூன்று சுடர்களுக்கும் மூலச்சுடராக இருப்பது சிவனுடைய மூன்று கண்கள். அந்த மூன்று கண்கள் நெற்றியில் இருப்பது நெற்றிக்கண் என்று சொன்னாலும் அதிலே ஒரு விசேஷம் நாம் காண இருக்கிறோம். அதாவது மனிதனுக்கு ரெண்டு கண் வெளியிலே பார்வைக்கு உரியதாக இருக்கிறது. இதை புறக்கண் என்று வள்ளுவர் சொல்வார். இந்த புறத்திலே இருக்கிற கண்களினால் உலகத்தில் இருக்கிற பொருள்களை பார்க்கலாம். ஆனால் ஒரு நூலை எடுத்து ஆராய்ந்து அதிலிருந்து ஒரு செய்தியை தெரிந்து கொள்கிறானால் அந்த கண் இருக்கிறதே அதுக்கு அகக்கண் என்று, அது உள்ளே இருக்கிற கண், அது ஞானக்கண். அந்த ஞானமாகிய கண் பிறக்கிற போது ஒருவருக்கு இருப்பதில்லை, பிறகு பிறகுதான் அது வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்படி வளர்ந்தாலும் அது வெளியிலே தெரிவதும் இல்லை. ஆனால் சிவங்கத்திலே இருக்கிற கண், நெற்றியில் இருக்கிற கண் என்ன என்றால் அது ஞானக்கண். அது நெருப்புக்கண் என்று சொல்லப்பட்டாலும் இன்னொரு முறையிலே பார்க்கிற போது அந்த கண் ஞானக்கண். அந்த ஞானக்கண் அவனுக்கு வெளியிலேயே இருக்கிறது. அதாவது அவன் ஒருவன்தான் ஞானமுடையவன் என்பதை எல்லோருக்கும் தெரிவிப்பதற்காக நெற்றியில் கண் வைத்திருக்கிறான். மற்ற எந்த தெய்வங்களும் தன்னுடைய நெற்றியிலே கண் உடையதாக இல்லை. ஆனால் மற்ற தெய்வத்தை காட்டிலும் ஞானத்துக்கே முழு பிறப்படமாக உள்ளவன் அந்த பரசுவம் என்ற கருத்துக்காக அவன் நெற்றியிலே ஒரு கண்ணுடையவனாக இருக்கிறான். ஆகவே இந்த கண்ணுதல் என்ற ரெண்டு சொல்லினாலும் சிவனுக்குரிய அடையாளத்தை சொல்லி இப்பேற்பட்ட சிவனுடைய பாதம் நன்னி, இந்த சிவன் திருவடியை போய் வழிபட்டு விட்டு சிவனது திருவடியைச் சேர்ந்து நான் சைவனாயிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டோம். பாதத்தை நன்னினா அவன் திருவடியை பற்றி நான் உன்னுடைய அடிமை, உனக்கு நான் சைவனாயிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணா, மற்றுமோ தெய்வன் தன்னை உண்டு என நினை. இப்படி சிவனை வழிபட்டுக் கொண்டே இருந்தவன் இன்னொரு தெய்வம் இருப்பான் என்று தானா நினைச்சு கொண்டான். உலகத்துல மற்றவங்களை பார்க்கிறான், யார் யாரோ என்னென்ன தெய்வத்தையோ வழிபடுறார்கள். அதனால இவன் என்ன பண்ணா, சிவனுக்கு இன்னும் பல தெய்வங்கள் இருக்கிறது, மற்றும் ஓ தெய்வம், இந்த சிவன் அல்லாமல் இன்னொரு தெய்வம் இருப்பதாக என்ன பண்ணினார், நினைந்து ஒன்று இருக்கிறது என்று மனத்திலே நினைத்தார். நினைத்த பிறகு என்ன ஆனது, சிவனிடத்திலே வைத்திருக்கிற அன்பு குறைஞ்சு போச்சு. அப்புறம் சிவன் கோயிலுக்கு அதிகமா போறது இல்லை, மற்ற தெய்வ கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கிட்ட ஆரம்பிச்சுட்டார். சிவத்திலே அன்பு குறைஞ்சு விட்டது. மற்றுமோ தெய்வன் தன்னை உண்டன நினைந்து எம் பெருமாற்கி, சிவனுக்கு அச்சு இல்லாதவரை கண்டால், அன்பில்லாதவர்களை பார்த்தால் நான் அச்சுமாறு, நான் அஞ்சுவது, நான் அஞ்சுவது இந்த சிவனிடத்திலே இருக்கிறவர் சிவனை விட்டுவிட்டு இன்னொரு தெய்வத்தை வணங்குகிறார்கள் பாருங்கள், அவர்களை நான் கண்டேன். அப்போ சிவனையும் நம்பி பிறகு சிவனோடு மற்ற தெய்வத்தையும் நம்பி எல்லா தெய்வத்தையும் வழிபட்டுக் கொண்டிருக்கிறானே, அவனை கண்டால்தான் எனக்கு அச்சம் பெறுகிறது என்று சொன்னான். அதாவது சிவன் ஒருவனைத்தான் வழிபட வேண்டும், வேறு யாரையும் வழிபடக்கூடாது என்பது இவருடைய சொந்த கருத்து. இத திருச்சந்தகத்திலேயே ஒரு பாட்டுல சொல்லியிருக்கிறார், நான் நரகத்தில் விழுந்தால் கூட எம்பெருமானே என்று அவர் சொல்றார். நரகம் புகினும் நல்லே திருவருளாலே இருக்கப்பெறின் இறைவா, உள்ளே பிற தெய்வம் உன்னை எல்லார் எங்கள் உத்தமன், உன்னை தவிர வேறு தெய்வத்தை நினைக்க மாட்டேன் என்று. அப்படி பிற தெய்வத்தை வணங்குவரை கண்டு நாம் அஞ்ச வேண்டும். அது அவர் அஞ்சுகிறேன்னு சொன்னது எதுக்கா அப்படி சொன்னார்னா, நாமெல்லாம் அப்படிப்பட்ட ரெண்டு கட்டானா இருக்காங்களே, அவங்களெல்லாம் கண்டு நான் பயப்படும், இவனோடு சேர்த்தா நம்மையும் அப்படி இழுத்துட்டு போடுவான், நம்மையும் கொடுத்து விடுவான் என்று சொல்லி அவனை கண்டு நாம் அஞ்ச வேண்டும். எதுக்காக அவன் அஞ்சு உன்னை அடிப்பான் வளர்ப்பான் அவன் எப்படி ஒரு சிவனை விட்டுவிட்டு வேறு தெய்வத்திலே போய் சேர்ந்தானோ அதுபோல் நம்மையும் அவன் இழுத்து நம்மையும் கெடுத்து விடுவான் என்பதற்காக அவனை கண்டால் நாம் அஞ்ச வேண்டும் என்று தான் அஞ்சுவது போல நாம் அஞ்ச வேண்டியது என்ன என்பதை இந்த செய்யுளினாலே குறிப்பிடுகிறார். இந்த செய்யுளினுடைய கடைசி வரியை இன்னொரு முறை நான் பார்க்க வேண்டும். உண்டன நினைந்து எம் பெருமாள் கற்றிலாதவரை என்ற புத்தகத்தில் அதை நான் எப்படி பிரிச்சு சொல்லியிருக்கிறேன், பெருமாற்கு அற்று இல்லாதவரை கண்டால், பெருமானுக்கு அற்றுனா அன்பு, அந்த அற்று அன்புங்கிற பொருள் எப்படி வருதுன்னா, அன்புங்கிறது அற்பு என்று தெரியும், அன்பு என்ற வார்த்தை அற்பு என்று தெரியும், அற்பு என்பதே அற்று என்று திருத்தி இவர் கையாடுறார். ஆகவே அற்று என்பது அன்பென்ற பொருளிலே இது அமைந்திருக்கிறது. இதற்கு உரை எழுதின உரை ஆசிரியர்கள் எம்பெருமான் கற்றிலாதவரையே புச்சுக்கார், எம்பெருமான் பெருமானை கற்றிலாதவர் படிக்காதவர்கள் சிவனை பற்றி சாஸ்திர நூலிலும் ஆகம நூலிலும் படிக்காதவர்களை கண்டு பயப்படுகிறேன். சிவனை பற்றி படிக்காதவர்கள் அப்படின்ற கற்றில்லாதவர்கள், எதை கற்காதவர்கள், சிவனை பற்றி சொல்லுகிற ஆகமம், சிவனை பற்றி சொல்லுகிற சாஸ்திரம், இவற்றை படிக்காதவர்களை கண்டால் அஞ்சுகிறேன். இது நியாயமாகுமா? நம்ம புத்தத்தை படிச்சுட்டு இல்ல, இப்ப எல்லாரும் ஆகமம் படிச்சிருக்கிறோமோ இல்ல, ஆனா சிவனை பற்றி சாஸ்திரமாவது எல்லாரும் படிச்சிருக்கோமோ? ஒரு சிலர் படிச்சிருக்கோம், எல்லாரும் படிச்சிருக்கோம். ஆனால் சிவனிடத்தில் நமக்கு அன்பு இருக்கிறது. இப்போ நாம எந்த வகையில சேர்றது? சிவன் நூலையே கற்காதவன் சொல்றதுல சேர்ந்து சிவனி நூலை, சிவனை பற்றி படிக்காதவராக இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா சிவனிடத்துல அன்பு இல்லாதவர்களா மட்டும் இருக்கப்படாது. இப்ப கண்ணப்பர் எடுத்துக்கோ, கண்ணப்பர் எந்த சாஸ்திரத்தை படிச்சார், எந்த ஆகமத்தை படிச்சார், எந்த நூலை சிவனை பற்றி படிச்சார், ஒண்ணுமே படிக்கல. ஆனா சிவனிடத்துல அவர் அன்பு இருந்தது இல்லையா? அப்ப கண்ணப்படி மேலே இவர் பயப்படணும். கற்றிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே என்றால், சிவனது நூல்களையே படிக்காதவராகிய கண்ணப்பரை கண்டு கூட இல்லாம அஞ்சுகிறேன் என்று பொருள் வந்துடும். ஆனா இவர் கண்ணப்பரை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்ணப்பரை பத்தியே இவரே ஒரு பாட்டு பாடிக்கார், கண்ணப்பன் ஒப்பதோடு அன்பின்மை கண்டார். அதனால இங்க அனுபவம் முக்கியமே தவிர நூல்களை படிப்பது முக்கியமல்ல. நூல்களை படிச்சாலும் சரி படிக்காட்டியும் சரி, இறைவனிடத்துல அன்பும் இருக்க வேண்டும். படிச்சும் பிறகு அன்புதான் முக்கியமாக அவர்களிடத்தில் வர வேண்டும். ஆகவே இதை கற்றிலாதவர் என்று பிரிக்கப்படாது, எம்பெருமாற்கு அற்று இல்லாதவர் என்றுதான் பிரிக்கணும். இன்னொரு விதத்திலும் இதற்கு ஒரு இலக்கணம் சொல்றேன். இந்த பாட்டை விட்டுட்டு இதற்கு பின் வருகிற எல்லா பாட்டையும் எடுத்துக்கொண்டு கடைசி வரி எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். அறுவராதவர் இக்கண்டால் அறுவதாதவர் ஆனான்னுதான் ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த பாட்டுல அன்பிலாதவரை கண்டால் ஆ என்ற எழுத்தான் ஆரம்பிக்கும். அழியிலாதவரை கண்டால் அழி கருணை இல்லாதவர். அதுக்கு அடுத்த பாட்டு அணுகிலா வெண்ணீர் அணுகிலாதவரை கண்டால் ஆனாதான் வரும். ஏன் அங்கெல்லாம் ஆனா வருதுன்னு கேட்டீங்கன்னா, அது செய்யுள் இலக்கணம். அந்த செய்யுளுடைய முதல் மூன்று சீரும் கடைசி ரெண்டு மூணு சீரும் இருக்கு, அதை முன்பாதி பின்பாதின்னு தெரியும். அந்த முன்பாதியில என்ன மோனையோ அதான் பின்பாதியிலயும் இருக்கும். பின்பாதியில அம்மா நாமஞ்சு பாரியில ஒவ்வொரு பாட்டும் வருது. அந்த பின்பாதியில் இருக்கிற ஆ என்ற மோனை தான் முன்பாதியிலும் வந்தார்கள். நாலாவது சீர் அடி ஒவ்வொன்றிலும் ஆ என்ற மோனை இருக்கும். காணா என்ற உயிர்மை எழுத்து வர முடியாது. அந்த உயிர்மை எழுத்து ஏன் வந்ததுன்னா, பெம்மாக்கு என்ற கு இதோட சேரும்போது வந்திருக்க தவிர, ஆனா அங்க இருக்கிறது அற்றுதான் இருக்கு. ஆக இலக்கண விதிப்படியும் அற்றினு பிரிக்கணுமே தவிர கற்றிலாதவனை பிரிக்கப்படாது. மேலும் கற்காதவரை மட்டும் அஞ்சுகிறேன்னா அன்பு இல்லாத அன்பு உடையவரையும் அஞ்சுகிறேன் ஆகிவிடும். ஆகவே இந்த பாட்டில் தொம்மாக்கு அற்றிலாதவர் என்று பிரித்துத்தான் பொருள் சொல்ல வேண்டும் என்பதை ரெண்டு காரணங்களினாலே நான் பகுத்து தெரிவித்தேன்.